உலகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து மாணவர்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு தேர்வாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மாறிக்கொண்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில மாணக்கர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டல்கள் கிடைக்கிறதில்ல. இனிமே யாருமே கவலையே பட வேண்டாம். நம்முடைய பண்பலையில் ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணிக்கு இந்த TNPSC தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது, எந்தெந்த பாடங்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்கிறது, இந்த TNPSC தேர்வை எப்படி எதிர்நோக்கிறது, இந்த மாதிரி மாணவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டல்களை உன்னால் முடியும் நிகழ்ச்சியின் மூலம் பகுதி 7 வழங்குவதற்கு அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சம்மாள் நல்வழி பயிற்சி மைய நிறுவனர் திருமதி சா முத்துலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார். Group 4 Unit 7 இந்திய தேசிய இயக்கம் பகுதி 1 நேற்று நமக்காக வழங்கினார். இன்று இந்திய தேசிய இயக்கம் பகுதி 2 வழங்குவதற்காக இணைந்துள்ளார். தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம்.
3வது டாபிக் என்னன்னா மோசமான பஞ்சகால பயன்பாடுகள். 3வது டாபிக் என்ன, மோசமான பஞ்சகால பயன்பாடுகள். அப்போ பஞ்சங்கள் என்னென்ன ஏற்படுது, அந்த பஞ்சம் வறுமையான எத்தனை மக்கள் உயிரிழக்கிறாங்கன்னு சொல்லி அதான் நான் பஞ்சகால பயன்பாடுகள் சொல்கிறாங்க. 1770 to 1900 வரையுமே இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக குறிப்பிட்டவர் யார்னா மெட்ராஸ் டைம் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை. இப்போ 1770 to 1900 1900 எத்தனை மக்கள் இறந்துருக்காங்களாம், 25 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க பஞ்சத்தால், அதாவது வறுமையால் இறந்துருக்காங்க, பசியினால், இதனால் இறந்துருக்காங்க. இறந்ததை பற்றி சொன்னவங்க யார், மெட்ராஸ் டைம் பத்திரிகையின் ஆசிரியர் யார், வில்லியம் டிக்பை சொல்கிறார். அப்போ 25 மில்லியன் மக்களை 2 பிரிக்கிறாங்க, அந்த ஆண்டையே 2 பிரிக்கிறாங்க. இப்போ 1770 1900 2 பிரிக்கிறாங்க. 1793 1793 1900 எத்தனை மக்கள் இறந்துருக்காங்கன்னா 5 மில்லியன் மக்கள் போர்னால இறந்துருக்காங்க. 1793 to 1900 என்ன 5 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க, அது என்ன போர் நடைபெற்றதால் இறந்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது காலகட்டம் என்னென்னா 1891 to 1900 19 மில்லியன் மக்கள் பசினால் இழந்திருக்காங்க. அப்போ 5 மில்லியன் மக்கள் போர்னால் இறந்துருக்காங்க, 19 மில்லியன் மக்கள் என்ன வறுமையினால் பசியினால் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார், மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார், வில்லியம் டிக்பை சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தது பாயிண்ட்டு, 1800 to 1825 வரை மொத்தம் எத்தனை பஞ்சங்கள் ஏற்படுச்சுன்னா 4 பஞ்சங்கள் தோன்றின. 1800 to 1825 ஆண்டுக்குள்ளே 4 பஞ்சம் தோன்றுச்சு. அந்நூற்றாண்டின் கடைசி 25 ஆண்டுகளில் அப்போ அந்நூற்றாண்டின் கடைசி 25 ஆண்டுனா 1875 to 1900 அந்த ஆண்டுகளில் மொத்தம் 22 பஞ்சங்கள் தோன்றின. பன்னூற்றாண்டின் கடைசி 25 ஆண்டுனா 1800 to 1825 வரை 4 பஞ்சங்கள் தோன்றின. அப்போ 1875 to 1900 வரையும் 22 பஞ்சங்கள் தோன்றின. அந்த 22 பஞ்சங்களில் மொத்தம் 50 லட்சம் மக்கள் இறக்குறாங்க. இப்போ 1875 1900 வரையும் 22 பஞ்சம் தோன்றுச்சு, அதனால் எத்தனை மக்கள் இறந்துருக்காங்க, 50 லட்சம் மக்கள் இறந்தனர் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 1860 திருமண வயது சட்டம். முதன் முதலில் திருமண வயது சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1860. அதை நாம் வச்சுங்க, 1860 to 1900 வரையிலான காலகட்டத்தில் 10 பஞ்சங்கள் தோன்றின. 1860 to 1900 அப்போ 40 ஆண்டுகளில் எத்தனை பஞ்சம் தோன்றுதான், 10 பஞ்சம். 10 பஞ்சத்தில் மொத்தம் 1.5 கோடி மக்கள் இறக்குறாங்க. 10 பஞ்சத்தில் எத்தனை கோடி மக்கள் இறக்குறாங்க, ஒன்றரை கோடி மக்கள் இறந்தாங்கன்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா ஆர்சி தத். ஆர்சி தத்னா யார்? ரமேஷ் சந்திர தத். 1860 1900 வரையிலான காலகட்டத்தில் 10 பஞ்சங்கள் தோன்றின. அந்த 10 பஞ்சங்களில் 1.5 கோடி மக்கள் இறந்தனர் என்று கூறியவர் ரமேஷ் சந்திர தத். அது யார்? ஆர்சி தத். எப்போ சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது கூறினார். 10 வருடத்துக்கு ஒரு முறை தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஆர்சி தத் சொல்லியிருக்கார். அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு, ஒரிசா பஞ்சம். ஒரிசா பஞ்சம் நடைபெற்ற ஆண்டு 1866. ஒரிசா பஞ்சம் நடைபெற்ற ஆண்டு 1866. இதில் 1.5 மில்லியன் மக்கள் பசினால் இறக்குறாங்க. 1.5 மில்லியன் மக்கள் பசினால் இறக்குறாங்க. அப்போ 1 மில்லியனுங்கிறது எத்தனை லட்சம்? 10 லட்சம். 1 மில்லியன் எத்தனை லட்சம்? 10 லட்சம் பேர். இப்போ 1.5 மில்லியன் எத்தனை லட்சம்? 15 லட்சம் பேர். இப்போ 15 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம். 1.5 மில்லியனா 15 லட்சம் மக்கள் இறந்தனர். அப்போ ஒரிசா பஞ்சத்தில் 1.5 மில்லியன் மக்கள் இறந்துடுறாங்க. இறந்துட்டுருக்க நிலையிலையும் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யந்தனர். இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களும் இந்த ஒடிசா இந்தியாவில் எல்லோரும் இறந்துட்டுருக்கிறப்ப கூட ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, தலையிடா கொள்கையை தான் பின்பற்றுறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் சாவுங்க, எனக்கென்ன சொல்லிட்டு ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்தனர். அப்போ தான் இந்த ஒரிசா பஞ்சத்தின் போது தான் என்ன பண்ணுறாரு, தாதாபாய் நவ்ரோஜி, முக்கியமான ஆளுவர் தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதமான ஆய்வை தொடங்கினார். இப்போ இந்தியாவுக்கு வறுமை ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வை மேற்கொண்டவர் தான் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இப்போ இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கிய பஞ்சம் ஒரிசா பஞ்சம். ஒரிசா பஞ்சத்தில் தான் என்ன பண்ணுறாரு, தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறாரு. அடுத்தது 1876 to 1878 ரெண்டாண்டு பஞ்சம், அதாவது சென்னை பஞ்சம். இப்போ சென்னை பஞ்சம் எத்தனை? 2 ஆண்டு. 1876 to 1878 ஒரிசா பஞ்சம் எப்போ? 1866. இப்போ சென்னை பஞ்சத்தின் போது 3.5 மில்லியன் மக்கள் இறக்குறாங்க. இப்போ எத்தனை மில்லியன் மக்கள் இறந்துடுறாங்க? சென்னை பஞ்சத்தில் 3.5 மில்லியன் மக்கள் இறந்துடுறாங்க. அப்போ இறக்கும் தருவாயில் என்ன பண்ணுறாங்க, தலையிடா கொள்கையை பின்பற்றிய அரச பிரதிநிதி யார்னா லிட்டன் பிரபு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ சென்னை பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் யார்? பின்பற்றிய அரச பிரதிநிதி லிட்டன் பிரபு. தலையிடா கொள்கையை பின்பற்றிய, இப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், யார் வேணாலும் சவங்க நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு ஆங்கிலேயர் சொல்கிறாங்க. அப்போ சென்னை பஞ்சத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றிய அரச பிரதிநிதி யார்? லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபு. பஞ்சங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரிசா பஞ்சம் ரொம்ப முக்கியம். ஒரிசா பஞ்சம் நடைபெற்ற ஆண்டு 1866. சென்னை பஞ்சம் நடைபெற்ற ஆண்டு 1876 to 1878. சென்னை பஞ்சத்தில் எத்தனை மில்லியன் மக்கள் இறக்குறாங்க? 3 மில்லியன் மக்கள். ஒரிசா பஞ்சத்தில் எத்தனை மில்லியன் மக்கள் இறக்குறாங்க? 1.5 மில்லியன். அப்போ 1 மில்லியனுங்கிற எத்தனை லட்சம்? 10 லட்சம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம், புதிய நிலவுடைமை முறைகள். ரெண்டாவது என்ன, ஆங்கிலேயரின் வணிக கொள்கை. மூணாவது என்ன, மோசமான பஞ்சகால பயன்பாடுகள். நான்காவது டாபிக் என்னென்னா, ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். அப்போ வறுமை பசினால் மக்கள் இறந்துட்டுருக்காங்க. அப்போ ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், இத்தனை ஆண்டுக்கு ஒப்பந்தமாக நான் வேலை செய்கிறேன்னு போகிறது தான் ஒப்பந்த கூலி தொழிலாளர். இப்போ ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் பற்றி பார்க்கலாமா? சரி. ஆங்கிலேய பேரரசின் காலனிகளான சிலோன்னா ஸ்ரீலங்கா, சிலோன், மொரிசியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பெருந்தோட்ட பயிர்களான காஃபி, தேயிலை, கரும்பு ஆகிய தோட்டங்களில் வேலை செய்ய தொழிலாளர்கள் தேவைப்பட்டனர். எங்க அப்போ தொழிலாளர்கள் எங்கெங்க வேலை செய்ய ஆட்கள் தேவைப்பட்டாங்க? சிலோன், மொரிசியஸ், பிஜி தீவு, மலேசியா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா, இங்கெல்லாம் வேலை செய்ய தொழிலாளர் தேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ சிலோன் ஆளுநர், சிலோன்னா அங்கே இருக்க ஸ்ரீலங்கா, சிலோன் ஆளுநர் 1815 ஒரு லெட்டர் எழுதுறார், ஒரு கடிதம். யார் 1815 சிலோன் ஆளுநர் யாருக்கு கடிதம் எழுதுறாங்கன்னா, மதராஸ், சென்னை மாகாண ஆளுநருக்கு, சென்னை மாகாண ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்கன்னா, அதாவது தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு தொழிலாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதுறாங்க. இப்போ 1815 சிலோன் ஆளுநர் சென்னை மாகாண ஆளுநருக்கு, சென்னை மாகாண ஆளுநருக்கே கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க, பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளை அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார். இப்போ எங்களுக்கு தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவை, நீங்கள் எப்படியாவது அனுப்பி வைங்கன்னு சொல்லி சொல்கிறார். உடனே சென்னை மாகாண ஆளுநர் என்ன பண்ணுறாரு, அக்கடிதத்தை மேல் நடவடிக்கைக்காக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கிறார். இப்போ சென்னை ஆளுநர் என்ன பண்ணுறாரு, அந்த கடிதத்தை தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டருக்கு அனுப்புகிறார். உடனே தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த தஞ்சாவூர் மக்கள்கிட்ட போய் கேட்குறார், அந்த தோட்டங்களில் வேலை செய்ய ஆட்கள் தேவைங்களா, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அதுக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மறுத்துடுறாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் சொல்கிறார், மக்கள் தங்கள் நிலத்தின் மீது அதிக பற்று கொண்டிருப்பதால் ஊக்கத்தொகை ஏதேனும் வழங்காமல் அம்மக்களை அவர்களின் சொந்த மண்ணிலிருந்து நகர செய்வது சிரமம் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அதுக்கப்புறம் பஞ்சம் வந்ததால் என்ன பண்ணுறாங்க, மக்கள் வறுமையால் பட்டினியால் செத்திருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தொழிலாளராக ஒப்பந்த தொழிலாளராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல்ல 1828 தஞ்சாவூர்லேருந்து 150 பேர் கூலி தொழிலாளர்களாக இலங்கைக்கு சென்றனர். இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை பேர் போகிறாங்க கூலி தொழிலாளராக இலங்கைக்கு, தஞ்சாவூர்லேருந்து 150 பேர் முதன் முதலில். 1828 தஞ்சாவூரிலிருந்து 150 பேர் கூலி தொழிலாளர்களாக இலங்கைக்கு சென்றனர். அடுத்தது 1837 எத்தனை பேர் போகிறாங்கன்னா 10,000 பேர் போகிறாங்க. 1837 இலங்கைக்கு எத்தனை பேர் போகிறாங்க, 10,000 பேர் போகிறாங்க. ஃபஸ்ட்டு 1828 எத்தனை பேர் போகிறாங்க, தஞ்சாவூர்லேருந்து 150 பேர் போகிறாங்க. அதே 1837 ஒரு 11 வருஷம் பேக். அப்போ எங்கே வந்து போகிறாங்க, அதே இலங்கைக்கு தான் போகிறாங்க. எத்தனை பேர் போகிறாங்கன்னா 10,000 தொழிலாளர்கள் போகிறாங்க. அப்போ தொழிலின் வேகமான வளர்ச்சியால் தொழிலாளர்களின் தேவை அதிகரித்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்தது 1846 எத்தனை பேர் போகிறாங்களாம், 80,000 பேர் போகிறாங்க. 1846 80,000 பேர் போகிறாங்க. 1855 128,000 பேர் போகிறாங்க, 128,000 பேர் போகிறாங்க. அதே 1877 380,000 பேர் போகிறாங்க, 380,000 பேர் எங்கே போகிறாங்க, எல்லாமே இலங்கைக்கு தான் போகிறாங்க. அப்போ இலங்கைக்கு ஃபஸ்ட்டு தஞ்சாவூர்லேருந்து எத்தனை பேர் போகிறாங்க, 1828 150 பேர். 1837 எத்தனை பேர் போகிறாங்கன்னா 10,000 பேர். 1846 எத்தனை பேர் போகிறாங்க, 80,000 பேர். 55 128,000. அதே 1877 380,000 பேர் தமிழ்நாட்டிலிருந்து எங்கே போயிருக்காங்க, இலங்கைக்கு போனவர்களோட லிஸ்ட்டு. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு போனவங்களோட லிஸ்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து சென்னையிலிருந்து இங்கிலாந்துக்கு கூலி தொழிலாளர்களாக எத்தனை பேர் போனாங்கன்னா 1843 1868 காலகட்டத்தில் 1,44,407 மக்கள், அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை பேர்னா 1,500,000 மக்கள் சென்னையிலிருந்து இங்கிலாந்துக்கு கூலி தொழிலாளர்களாக சென்றனர். அப்போ சென்னையிலேருந்து இங்கிலாந்துக்கே எத்தனை பேர் போகிறாங்க? 1,500,000 மக்கள், அதாவது 1,444,407. அப்போ இந்தியாவிலிருந்து மொரிசியஸுக்கு எத்தனை பேர் போனாங்கன்னா 1843 ஆண்கள் வந்து 30,218. எத்தனை ஆண்கள் போகிறாங்க ஒப்பந்த கூலி தொழிலாளராக? 30,218 ஆண்களும் பெண்கள் 4,307 பெண்களும் குடியேறியதாக அரசே அறிவித்தது. அந்நூற்றாண்டின் இறுதியில் 500,000 தொழிலாளர்கள், அந்நூற்றாண்டின் இறுதினா 1843 இறுதினா 1900, அந்த ஆண்டு இறுதியில் 500,000 தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து மொரிசியஸுக்கு சென்றனர். இப்போ இந்தியாவிலேருந்து மொரிசியஸுக்கு எத்தனை பேர் போகிறாங்க? 500,000 பேர் போகிறாங்க. அப்போ எத்தனை பேர் குடியேறியதாக அரசு சொல்கிறாங்க? ஆண்கள் 30,218, பெண்கள் எத்தனை பேர்? 4,307 பேரும் அங்கே போய் குடியிருக்காங்க. எங்கே? மொரிசியஸில் குடியிருக்காங்கன்னு மொரிசியஸ் அரசு கவர்மெண்ட்டே எப்போ சொல்லுது? 1843 சொல்லுது. அதான் என்ன? ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். இப்போ ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் முதன் முதல்ல ஃபஸ்ட்டு 1828 எங்கேருந்து? தஞ்சாவூர்லேருந்து 150 பேர் போகிறாங்க. 1837 10,000 பேர், 1846 80,000 பேர், 1855 128,000, 1877 எத்தனை பேர்? 380,000 பேர். எங்கேருந்து? தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு போனவங்களோட லிஸ்ட்டு. அடுத்தது சென்னையிலேருந்து இங்கிலாந்துக்கு கூலி தொழிலாளர்களாக எத்தனை பேர் போகிறாங்க? 1843 டு 1868 காலகட்டத்தில் 1,500,000 மக்கள் போகிறாங்க. அதாவது என்ன? 1,444,407. அதே 1843 ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக அங்கே மொரிசியஸில் குடியேறியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிக்குது. எத்தனை பேர் ஆண்கள்னால் 30,218, பெண்கள் எத்தனை பேர்? 4,317. அந்நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவிலிருந்து மொரிசியஸுக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை 5,00,000 பேர் போயிருக்காங்க மொரிசியஸுக்கு. இதென்ன? ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை. அங்கே என்ன பண்ணுறாங்க? மிகவும் அப்போ ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக போகிறாங்க. அங்கே எத்தனை வருடத்திற்கு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஒப்பந்தம். அங்கே என்ன பண்ணுறாங்க? ஒப்பந்த தொழிலாளர் கூலி தொழிலாளர்களை வச்சுக்கிட்டு மிகவும் என்ன பண்ணுறாங்க? அடிமையாக வச்சுக்கிறாங்க. அடிமை தொழிலை விட மிகவும் மோசமாக நடத்தப்பட்டனர். இப்போ 1856 1857 கல்கத்தாவில் இருந்து திருவிட்டாட் சென்ற கப்பலில் பயணம் செய்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களின் இறப்பு விகிதம். அப்போ என்ன பண்ணுறாங்க? எத்தனை பேர் கப்பலில் போகும்போது இறந்துருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க. ஆண்களில் எத்தனை பர்சன்டேஜ்னா 12.3% இறந்துட்டாங்கன்னா, பெண்கள் 18.5%, பெண்கள் எத்தனை 18.5% இறந்துட்டாங்க. பர்சன்டேஜ்னா விழுக்காடு. சிறுவர்கள் 28%, சிறுமிகள் எத்தனை பேர்னா 36%, குழந்தைகள் எத்தனை 55% இறந்துட்டாங்கன்னு சொல்லி எந்த கப்பலில்? டிரினிடாட் கப்பல். அந்த கப்பலில் பயணம் செய்யும்போது இறந்தவர்களோட எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தோம்? புதிய நில உடைமை முறைகள். ரெண்டாவது டாபிக் என்ன பார்த்தோம்? ஆங்கிலேயரின் வணிக கொள்கைகள். மூணாவது டாபிக் என்ன பார்த்தோம்? மோசமான பஞ்சகால பயன்பாடுகள். நாலாவது டாபிக் என்ன பார்த்தோம்? ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். அடுத்த டாபிக் என்ன பண்ண போகிறோம்? மேற்கத்திய கல்வி முறையின் தாக்கம், அதாவது என்ன? நவீன கல்வி முறையின் தாக்கம். அப்போ இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையை கொண்டு வராங்க, அதான் மேற்கத்திய கல்வி முறை. அப்போ புனிதமான மொழின்னு எந்த மொழியை சொல்லுவோம்னா சமஸ்கிருத மொழி. அப்போ புனிதமான மொழினா சமஸ்கிருத மொழியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி கற்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்தியர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆங்கில கல்வி முறையும் படிக்கணும்னு சொல்லி ஆங்கிலேயர் கொண்டு வராங்க. இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையை கொண்டு வராங்க. இப்போ இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலி. அப்போ டிபி மெக்காலி தான் என்ன பண்ணுறாரு, ஆங்கில கல்வி முறையை இந்தியாவில் வடிவமைத்தவர். இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார், டிபி மெக்காலி. அப்போ ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போனா 1835. ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ, 1835. 1835 தான் என்ன பண்ணுறாங்க, இந்திய கவுன்சில் ஆங்கில வழி கல்வி சட்டத்தை இயற்றியது. இப்போ டிபி மெக்காலி அவரை பற்றி பார்க்கலாமா. அப்போ ஃபஸ்ட்டு 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. அப்போ பொதுக்குழு உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ எந்த மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்பதை குறித்து அந்த குழு, எந்த குழு, பொதுக்குழுவோட பொறுப்பு. அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுது, பிரச்சனை வருது. அதனால் ரெண்டு குழுவாக பிரியுது. ஒன்று என்ன குழு, இந்த பொதுக்குழு, பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823. அதில் ரெண்டு குழுவாக பிரியுது. ஒன்று மரபு குழு, இன்னொன்று என்ன குழு, கீழ்திசை குழு. அப்போ கீழ்திசை குழு என்ன சொல்லுது, எந்த மொழியில் கல்வி கற்கணும்னு சொல்கிறாங்கன்னா வட்டார மொழி, அதாவது பிராந்திய மொழி, பிராந்திய மொழியில் தான் கல்வி கற்கணும்னு கீழ்திசை குழு. அதாவது தமிழ்நாட்டுனா தமிழ், ஆந்திரானா தெலுங்கு, இதுமாரி அந்தந்த மாநிலம் வட்டார மொழி. அப்போ வட்டார மொழியில் கல்வி கற்கணும்னு கீழ்திசை குழு சொல்லுது. ஆனால் மரபுக்குழு என்ன சொல்லுதுன்னா ஆங்கில மொழியில் தான் கல்வி கற்கணும்னு சொல்லி மரபுக்குழு சொல்லுது. ஆனால் மரபுக்குழுவுக்கு ஆதரவு தெரிவித்தவர் யார், டிபி மெக்காலி ஆதரவு தெரிவிக்கிறார். அப்போ 1834 முதல் 1838 வரை கவர்னர் ஜெனரலின், அதாவது ஆளுநர், ஆளுநரோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யார்னா டிபி மெக்காலி. டிபி மெக்காலி தானா கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினர். டிபி மெக்காலியோட புகழ்பெற்ற நூல் எந்த நூல்னா 1835 எழுதுகிறாங்க, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். என்ன நூல் பேர், இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். இங்கிலீஷில் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க அப்படி, மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்டாங்கன்னா யார் சொல்லணும், மெக்காலி பிரபு, டிபி மெக்காலி பிரபு அந்த நூலை வெளியிடுறார். அந்த குறிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டவர். அப்போ ஆங்கில வழியில் தான் கல்வி கற்கணும்னு வாதிட்டவர் அவர் தான். அந்த நூலில் இன்னொன்று என்ன சொல்கிறார் பாருங்கள், இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும். இப்போனா நிறம், நிறத்திலும் இரத்தத்திலும் இந்தியராக இருக்கணும், ஆனால் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராய் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க விரும்பியது தான் அவருடைய காரணம் அப்படின்னு சொல்லி இந்திய கல்வி குறிப்பு, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள்ங்கிற நூலில் யார், டிபி மெக்காலி எழுதி வச்சிருக்கார். ஆங்கிலேயருக்கு ஆங்கில கல்வி முறையை கொண்டு வந்தால் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருப்பாங்க படித்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆங்கிலேயரின் கல்வி முறை, அதாவது மேற்கத்திய கல்வி முறை ரொம்ப முக்கியம். அதில் டிபி மெக்காலி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823 ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன குழு, கீழ்திசை குழு, இன்னொன்று என்ன மரபு குழு. கீழ்திசை குழு என்ன, வட்டார மொழியில் கல்வி கற்கணும்னு சொல்கிறாங்க. மரபு குழு எந்த மொழியில், ஆங்கில மொழியில் கல்வி கற்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மரபு குழுக்கு ஆதரவு தெரிவித்தவர் யார், டிபி மெக்காலி. அப்போ இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார், டிபி மெக்காலி. ஆங்கில வழி கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ, 1835. அப்போ எந்தெந்த இடம், 1857 மும்பை, சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன.
இப்போ எங்கெங்கே பல்கலைக்கழகங்கள் நிறுவுகிறாங்க? சென்னை, மும்பை, கல்கத்தா. அதே இடம் தான் சென்னை, மும்பை, கல்கத்தாவுன்னு என்ன பண்ணுறாங்க, நீதித்துறை நீதித்துறையும் உருவாக்குவாங்க. உச்சநீதிமன்றம் சென்னை, மும்பை, கல்கத்தாவில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. அதே சென்னை, மும்பை, கல்கத்தாவில் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1862 ஜூன் 26 சென்னை, மும்பை, கல்கத்தாவில் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. இப்போ ஆங்கில நிர்வாகம் நவீன கல்வியை வழங்கும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில் தொடங்கியது. இப்போ என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம்? புதிய நில உடைமைகள் முறைகள் பார்த்துருக்கோம். ரெண்டாவது டாபிக் ஆங்கிலேயரின் வணிக கொள்கைகள். மூணாவது என்ன பார்த்துருக்கோம்? மோசமான பஞ்சகால செயல்பாடுகள். நாலாவது ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். நாலாவது என்ன? மேற்கத்திய கல்வி முறை தாக்கம். நாலு டாபிக், மொத்தம் எத்தனை டாபிக்? அஞ்சு டாபிக் பார்த்துட்டோம். மேற்கத்திய கல்வி முறை. அடுத்த டாபிக் சமய பரப்பாளரின் பங்களிப்பு. சமய பரப்பாளரின் பங்களிப்பு. அப்போ சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு, இந்திய மக்களிடையே நவீன கல்வியை கற்றுத்தர மேற்கொள்ளப்பட்ட தொடக்ககால முயற்சிகள் என்று கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்டது. ரெண்டாவது பாயிண்ட்டு மதமாற்ற ஆர்வத்தால் தூண்டப்பெற்ற அவர்கள் இந்துக்களிடையே நடைமுறையிலிருந்த பல கடவுள் நம்பிக்கையையும் ஜாதி ஏற்றத்தாழ்வுகளையும் தாக்கலாகினர். அப்போ சமய பரப்பாளர் எந்த முறையில்? கிறிஸ்துவ முறை, கிறிஸ்துவத்தை தான் பரப்புனாங்க. எந்த மதத்தை? கிறிஸ்துவ மதத்தை பரப்புகிறாங்க.
நவீன மத சார்பற்ற கல்வியின் மூலமாக கிறிஸ்துவத்தை போதிப்பது சமய பரப்பு நிறுவனங்கள் கை கொண்ட ஒரு முறை. அப்போ கிறிஸ்துவத்தை போதிக்கிறாங்க. மரபு சார்ந்த கல்வி முறையில் கல்வி கற்பதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களும் விளிம்பு நிலை மக்களும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை சமய பரப்பாளர் வழங்கினா. அப்போ என்ன, அடித்தட்டு மக்களும் என்ன பண்ணணும், கல்வி கற்கணும்னு சொல்லி கொண்டு வராங்க. சமய பரப்பாளரின் பங்களிப்பு. எந்த மதத்தை போதிக்கிறாங்க? கிறிஸ்துவ மதத்தை போதிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவ மதத்திற்கு மாதவும் செய்கிறாங்க. இந்து மதமாக இருந்தாலும் சரி, மக்களில் மிக மிக சிறிய பகுதியினரே கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினர். ஆனால் கிறிஸ்துவம் விடுத்த சவால்கள் பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற வழிவகை செய்தது. சமய பரப்பாளரின் பங்களிப்பு என்ன? ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ மதத்தை போதிக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா மதத்தையும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாத்திரத்துக்கும் பார்க்குறாங்க. அதான் சமய பரப்பாளரோட பங்களிப்பு. அதனால தான் என்ன வந்தது, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் நிறையாவுக்கு தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இப்போ சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல நிறைய இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ என்னென்ன இயக்கங்கள்னா நிறைய இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்மணான சபை, அடுத்தது ராமகிருஷ்ணா இயக்கம், அதுமாதிரி நிறைய இயக்கங்கள் வளர்த்துருக்காங்க. அந்த இயக்கங்கள் தான் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதில் நிறைய இயக்கங்கள், இப்போ சீர்திருத்த இயக்கங்களே ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று மீட்பு இயக்கங்கள். இப்போ சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று என்ன, மீட்பு இயக்கங்கள். இப்போ மீட்பு இயக்கம்னா என்னென்ன இயக்கம்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்து இயக்கம். இந்த மூணு இயக்கமும் மீட்பு இயக்கங்கள். ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்து இயக்கம், அது இது மூணுமே என்ன, மீட்பு இயக்கங்கள். சீர்திருத்த இயக்கங்கள் என்னங்கன்னா அதுலேயே சீர்திருத்த இயக்கங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று சமய சீர்திருத்தம், இன்னொன்று சமூக சீர்திருத்தம். ஒன்றுன்னா சமய சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம். அப்போ சமய சீர்திருத்தத்தில் என்னென்ன இயக்கங்கள் பார்க்கலாம்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிக்கார் இயக்கம். இப்போ சமய சீர்திருத்தம் என்னென்ன, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிக்கார் இயக்கம். அதே சமூக சீர்திருத்தம்னா என்னென்னா ஜோதிபா புலே. ஜோதிபா புலே ரொம்ப முக்கியமான ஆள். முதலாவது பெண்களுக்கான பள்ளியை தோற்றுவித்தவர். பூனேவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களுடைய மனைவி பேரே சவுத்ரிபாய். இவங்க ரெண்டு பேரும் தான் முதலாவது பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள் ஜோதிபா புலி. அடுத்தது நாராயணகுரு. அடுத்தது என்ன, ஐயன் காளி. அடுத்தது ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளாரும் ரொம்ப முக்கியம். அடுத்தது வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள் ஐயாவளி போதனைகளை வைகுண்ட சுவாமிகள் தான் சொல்லுவார். அடுத்தது அயோத்திதாசர். அயோத்திதாசர் பண்டிதர் இவரும் நிறைய இயக்கங்கள் கொண்டு வருவாங்க. தாச பண்டிதர், ஒரு பைசா தமிழன், இவருடைய பத்திரிகை. சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று சமூக சமய சீர்திருத்தம், இன்னொன்று சமூக சீர்திருத்தம். ரெண்டாவது என்ன, மீட்பு இயக்கங்கள். இப்போ நவீன இந்திய கற்றோறிந்தர் பிரிவை சேர்ந்தவர்கள், அதாவது படித்தவங்கள் யாராருன்னு சொல்கிறாங்க, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அடுத்தது சுவாமி விவேகானந்தர், அடுத்தது அரவிந்த் அரவிந்த கோஷ், அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. மிதவாதிகளுக்கு ஹெட்டு இவர் தான், கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு யார், எம்ஜி ராணடி, மகாதேவ் கோவிந்த் ராணடி. இதுமாரி அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜியும் அவரும் யார், ஒரிசா பஞ்சத்தின் போதே இந்தியாவுக்கு வறுமை ஏற்பட காரணம் என்னன்னு தனது வாழ்நாள் முழுவதுமே ஆய்வு செய்கிறது தான் என் வேலைன்னு சொல்லி அதே போல் ஒரு நூலையும் வெளியிடுவார். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலையும் தாதாபாய் நவ்ரோஜி வெளியிடுவார். அடுத்தது ஃபெரோஷா மேத்தா. ஃபெரோஷா மேத்தா யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜியோட சீடர். ஃபெரோஷா மேத்தா, இந்த தாதாபாய் நவ்ரோஜி என்னன்னு சொல்லலாம், இந்தியாவின் முதுபெரும் மனிதர். இன்னும் யாரை சொல்லலாம், தாதாபாய் நவ்ரோஜியை சொல்லலாம். அடுத்தது ஃபெரோஷா மேத்தா. அடுத்தது யார், சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்கெல்லாம் என்ன, நவீன இந்திய கற்றோறிந்தோர் பிரிவை சேர்ந்தவர். அதாவது என்ன, இவங்கெல்லாம் படித்தவங்க, கல்வி கற்றவர்கள். யாரை பார்த்தோம், ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் ரொம்ப முக்கியம். பிரம்ம சமாஜம் என்ற இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவர் தான். நவீன இந்தியாவின் விடுவெளின்னு சொல்லலாம், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லலாம். நவீன இந்தியாவின் விடுவெளி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. அடுத்தது இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி. மொத்தம் ராஜாராம் மோகன் ராய்க்கு மூணு பேர் இருக்கு. நவீன இந்தியாவின் விடுவெளி, இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு மூணு பேரை யார் சிறப்பு பேர், ராஜாராம் மோகன் ராய்க்கே இருக்கு. அதே நவீன இந்தியாவின் விடுவெளின்னு விவேகானந்தரை சொல்லியிருப்பார். யார் சொன்னதுன்னா வேலண்டைன் சிரோல். இப்போ நவீன இந்தியாவின் விடுவெளின்னு ராஜாராம் மோகன் ராய்க்கு சிறப்பு பெயர். அதே பேர் நவீன இந்தியாவின் விடுவெளின்னு விவேகானந்தரை சொன்னவர் யாருன்னா, புகழ் நவீன இந்தியாவின் விடுவெளி என விவேகானந்தரை புகழ்ந்து கூறியவர் வேலண்டைன் சிரோல். வேலண்டைன் சிரோல். ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் படித்த இந்தியர்கள் யாரே, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் ரொம்ப முக்கியம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரை நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லலாம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட சிறப்பு பேரனா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. ஏன்னா முதன் முறையாக இவருடைய முயற்சியால் தான் முதல் திருமண வயது சட்டம் கொண்டு வராங்க. இப்போ நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாரே, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இப்போ முதன்முறையாக திருமண வயது சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ, 1860. இவருடைய பையன் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட பையன் பேர் நாராயண சந்திரா. அவருக்கு ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். யார், விதவையை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அவர் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. ரொம்ப முக்கியம், இதே மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856 ஜூலை 13. விதவை மறுமண சட்டம் 1856 ஜூலை 13 கொண்டு வராங்க. இப்போ நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார், பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார், பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அதே இந்தியாவின் விடிவெள்ளியாரே ராஜா ராமமோகன் ராய், நவீன சீர்திருத்தங்களின் முன்னோடியாரு, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை எல்லாமே ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது யாரை பார்க்க போறோம்னா சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணா இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா யாரு, சுவாமி விவேகானந்தர் தான். அரவிந்த் கோச், அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்கெல்லாம் என்ன கற்றறிந்த பிரிவை சேர்ந்தவர்கள், அதாவது என்ன கல்வி கற்றவங்க லிஸ்ட் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலை நாட்டு அறிஞர்கள் யாரார்னா ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், அடுத்தது மாஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ், மார்க்ஸ் ஆகியோராலும் மற்றவர்களாலும் கூறப்பட்ட தேசியம், மக்களாட்சி, சோசலிசம் போன்ற தத்துவ கருத்துக்களை கற்றறிந்த இந்தியர்கள் அறிந்து கொண்டனர். அப்போ மேல்நாட்டு அறிஞர்கள் சொன்ன தத்துவம், அடுத்தது சோசலிசம், தேசிய மக்களாட்சி, அதனுடைய தத்துவ கருத்துக்களை கற்றறிந்த இந்தியர்கள்லாம் கேட்டு அறிஞ்சிக்கிறாங்க. அடுத்தது சுதந்திர உரிமை, சுதந்திரமான பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்டங்களில் சுதந்திரமாக பேசும் உரிமை, சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமை ஆகியன இயற்கையான இயல்பான உரிமைகள். இதெல்லாம் சுதந்திர உரிமை. அதாவது இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 7 இருந்தது. அதில் சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. சொத்துரிமையை நீக்கினதுப்போ மொத்தம் தற்போது 6 உரிமை இருக்குது. 6 உரிமையில் 1 உரிமை சுதந்திர உரிமை. அப்போ சுதந்திர உரிமையை பற்றி, சுதந்திரமான பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்டங்களில் பேசும் உரிமை, ஒன்று கூடும் உரிமை, இது எல்லாமே சுதந்திர உரிமையில் இருக்குது. எத்தனாவது ஆர்டிக்கல்னால் ஆர்டிக்கல் 19.
இதன் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் காணலாம். நன்றி, வணக்கம்.
இதுவரை அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மைய நிறுவனர் திருமதி சா முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் பகுதி 2 நாம் கேட்டோம். அவர்களுக்கு நம் நன்றியினை புதுகை பண்பலை சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். இதேபோன்று நாளை மாலை 3 TNPSC தகவல் சார்ந்த பல தகவல்களை நம் பண்பலையில் கேட்கலாம். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 63800779 50 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டறிய நம் பண்பலையில் இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே.